ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم وقال الله تبارك وتعالى إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا
صدق الله العظيم عن عثمان بن عفان رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وآله وسلم قال خيركم من تعلم القرآن وعلمه رواه البخاري وقال صلى الله عليه وسلم إن لكل أمة شرفا وشرف أمتي القرآن وقال عليه الصلاة والسلام إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த சிறப்பான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கௌரவ தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருந்தகைகளே இந்த ஊரிலே வாழக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே மாணவர்களே மாணவிகளே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மறுமையை தயாரிப்பதற்காக தந்த எமது வாழ்க்கையின் சில நேரங்களை செலவு செய்து நாம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கியாமத்து நாளில் பெருமதி மிக்க ஒரு நிகழ்ச்சியாக எங்களுக்கு காட்டி அருள்வானாக என்ற பிரார்த்தனையுடன் எனது சிறிய உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இங்கே என்ன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது? பார்வைக்கு ஒரு சிறியொரு நிகழ்ச்சி. சிறார்கள் குர்ஆனை பார்த்தோதி அவர்கள் அதற்காக பாராட்டப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக இவ்வளவு ஏற்பாடுகள் தேவையா? அவ்வளவு தூரத்திலிருந்து இதற்காக வர வேண்டுமா? இது பலருக்கு வியப்பாக இருந்தாலும் அடியனை பொறுத்தவரையில் ஒரு வியப்பல்ல. இதைவிட தூரத்துக்கு நாம் போக வேண்டும். ஏன் உலகத்தில் கௌரவப்படுத்தப்படுவதற்கு தகுதியானவர்கள் இவர்களே? கௌரவிக்கப்படுவதற்கு உண்மையான தகமையுள்ளவர்கள் குர்ஆன் உள்ளவர்கள். பாராட்டப்பட வேண்டியவர்கள் அவர்கள். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஷரஃபா. உலகத்தில் எத்தனையோ சமுதாயத்தினர்கள் வந்தார்கள். ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களில் இருந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னால் எத்தனையோ உம்மத்துகள் உலகத்துக்கு வந்தார்கள். அவரவர்களுடைய உம்மத்துடைய சிறப்புக்காக அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தை கொடுத்திருந்தான். என்னுடைய உம்மத்தின் கௌரவம், சிறப்பு, மரியாதை இது வேறு எங்கும் கிடைக்காது. இந்த உம்மத்துடைய சிறப்பு இருப்பது அல்லாஹுடைய குர்ஆனிலே தான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய ரசூல் எதையும் பேச்சோடு நிறுத்துபவர்கள் அல்ல, அதை வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் அதை நிரூபித்து காட்டுபவர்கள். எதை செய்வார்களோ அதை சொல்வார்கள், எதை சொல்வார்களோ அதை செய்யக்கூடிய ஆற்றலுள்ளவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றில் அந்த மதீனாவுடைய 10 ஆண்டுகள், அந்த 10 ஆண்டுகளுக்குள் ஏராளமான யுத்தங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. பல யுத்தங்களில் சஹாபாக்களுக்கு இழப்பு ஏற்பட்டது, பல யுத்தங்களில் அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. எத்தனை யுத்தங்களில் மிக பெருமதி மிக்க சஹாபாக்கள் வஃபாத்தானார்கள். உஹதி யுத்தத்தை எடுக்கலாம், 70 பெருமதி மிக்க சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இது போன்று பல யுத்தங்களை பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு யுத்தத்திலும் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்காக எதிரிகளை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக சாபமிட்டது கிடையாது, லானத் செய்தது கிடையாது. முஸ்லிம்களை இவர்கள் கொலை செய்தார்கள், அவர்களுக்கு நீ லானத் செய்வாயாக, அவர்களை அழித்திடுவாயாக, அவர்களை நாசப்படுத்துவாயாக என்று எந்த ஒரு யுத்தத்திலும் அல்லாஹுடைய ரசூல் பத்துவா செய்தது கிடையாது. ஒரே ஒரு யுத்தத்தில் மாத்திரம்தான் அல்லாஹுடைய ரசூல் லானத் செய்தார்கள். அது எந்த யுத்தம் என்றால், அங்கே கொண்டு போய் கொலை செய்யப்பட்டவர்கள் காரிகள், குர்ஆனை திலாவத் செய்தவர்கள், குர்ஆனை திறமையாக ஓதக்கூடியவர்கள். அவர்களில் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொண்டு போய் காபிர்கள் கொலை செய்து விட்டார்கள். அல்லாஹுடைய குர்ஆனை திறமையாக ஓதுபவர்களுக்கு இந்த வஞ்சக வேலையை செய்து விட்டார்களா? ஆத்திரம் அடைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாத காலம் குனூத்து நாசிலாவை ஓதுகிறார்கள். சோதனையின் போது ஓதக்கூடிய துஆ, பயங்கரமான நிலைமைகள் வரும்போது ஓதக்கூடிய துஆ, ஆபத்துகள் வரக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய துஆ, குனூத்து நாசிலாவை ஓதுகிறார்கள். யாரெல்லாம் அந்த காரிகளை, குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்களை கொலை செய்தார்களோ அவர்களுக்கு நீ சாபத்தை உண்டாக்குவாயாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்கிறார்கள். ஏன் காரிகளை கொண்டதற்காக பதுவா செய்யறோம்? அவர்களுடைய இழப்பு ஏனையவர்களுடைய இழப்பை விடவும் அல்லாஹுடைய ரசூலுக்கு பாரமாக இருந்திருக்கிறது. அவர்கள் அந்த அளவு தூரத்துக்கு இந்த உம்மத்தில் முக்கியமானவர்கள். ஆகவேதான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இழப்பை பொருந்திக் கொள்ள முடியாமல், இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு மாத காலம் அல்லாஹ்வே நீங்கள் லானத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆயத்தை இறக்கும் வரைக்கும் சாபமிடுகிறார்கள் என்றால், இந்த குர்ஆன் உள்ளவர்களை பாராட்டுவதற்காக எத்தனை மைல்கள் வந்தால் என்ன? எவ்வளவு பாராட்டுக்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் நாங்கள் இந்த குர்ஆனுடைய பெருமதியை உணரல. எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் குர்ஆன் அறவே ஓத தெரியாது, தெரிந்தவர்களுக்கும் தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியாது. தஜ்வீத் முறைப்படி தெரிந்தவர்களும் ஒரு சில சூராக்களை ஓதுவார்கள். முழு குர்ஆனையும் அவர்களுக்கு தஜ்வீதுடைய முறை பிரகாரம் ஓத தெரியாது. ஆனால் அவர்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. துனியாவுடைய வஸ்துக்களில் குறைவு வந்தால் கவலை உண்டாகுது. பதவிகள் கிடைக்காமல் போனால் கவலை உண்டாகிறது. துனியாவுடைய ஒரு பெருமை தவறி போகும் போது கவலை உண்டாகிறது. அல்லாஹ்வுடைய கலாமை என்னால் ஓத தெரியாது. என்னை படைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நேரமும் எனக்கு ரிசுக்கை தந்து கொண்டிருக்கக்கூடிய, ஆபத்துகளில் என்னை பாதுகாக்கக்கூடிய, நோய் வந்தால் என்னை குணப்படுத்தக்கூடிய, கஷ்டங்கள் வரும்போது என்னுடைய முகம் பார்க்கக்கூடிய என்னுடைய ரப்புடைய கலாமை எனக்கு திருத்தமாக ஓத தெரியாது. எத்தனை வாலிபர்கள், எத்தனை வயோதிபர்களுக்கு அதிலே கவலை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தரீக்குல் ஹிஜ்ராவிலே பாதையிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞரை கண்டார்கள். அவனுக்கு சுமார் 12 வயதுகள் இருக்கும். 12 வயது. அவனுக்கு முன்னால் ஒரு ஆட்டு மந்தை இருந்தது. ஏன், அவனுடைய பெற்றோர்களுக்கு அந்த சிறுவனுடைய பெருமதி தெரியாது. அவர்கள் முடிவு செய்திருக்கார்கள், இவனுக்கு எதுவும் ஏறாது, அதனால் ஆடு மேய்ப்பதற்கு விடுவோம். ஆட்டு மந்தையை பொறுப்பு கொடுத்து அவனை அந்த ஆட்டு மந்தைகளுடன் விட்டு வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போகிறார்கள். அந்த சிறுவன் இளைஞனுக்கு இடத்திலே கேட்கிறார்கள், இதிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு வா, அந்த ஆட்டிலிருந்து பால் கறக்க வேண்டும். இளைஞனுக்கு தெரியாது வந்திருப்பவர் முஹம்மது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய ரசூல். அவனுக்கு தெரியாது. அவன் சொன்னான், இந்த ஆட்டிலிருந்து எப்படி பால் எடுக்க முடியும், ஒரு குட்டி என்று அல்லது கர்ப்பிணியான ஒரு ஆடல்லவே, இளம் வயதிலே இளம் பருவத்தில் உள்ள ஆட்டுக்குட்டிகள், இதிலிருந்து பால் எடுக்க முடியாது. சொன்னார்கள் ரசூலுல்லா, கொண்டு வா, ஆட்டை கொண்டு வா. அவன் கோபத்திலே சொன்னான், ஆரம்பத்தில் சொன்னது உங்களுக்கு புரியலையா, இந்த ஆடுகளில் இருந்து பால் எடுக்க முடியாது. ஹதரத் ரசூலுல்லா சொல்லுகிறார்கள், நீ முடியாது என்று சொன்னாலும் நான் கொண்டு வர சொல்லுகிறேன், நீ கொண்டு வா என்கிறார்கள். ஆட்டை கொண்டு வருகிறான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த ஆட்டை தடவுகிறார்கள். குர்ஆனுடைய சில ஆயத்துகளை ஓதுகின்றார்கள். பரக்கத்துக்காக, அபிவிருத்தி உண்டாக வேண்டும் என்பதற்காக துவா செய்கிறார்கள். என்ன ஆச்சரியம், அந்த ஆட்டிலிருந்து எதிர்பார்த்ததை விட அதிகமான பால் வெளியிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் குடிக்கின்றார்கள். அந்த இளைஞன் சொல்லுகிறான், ஏ மனிதா, நீங்கள் இந்த ஆட்டை பிடித்து என்னமோ ஓதினீர்களே, அந்த ஓதல்களை எனக்கு படிச்சு கொடுங்க. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு பேச்சை வைத்து, இந்த ஒரு கேள்வியை வைத்து அந்த இளைஞரை கண்டுபிடித்தார்கள். சொன்னார்கள், நீ ஆட்டு மந்தையில் ஆடுமைக்க தகுதியானவன் அல்ல, நீ அல்லாஹ்வுடைய தீனை படித்து முழு உலகத்தை வழிநடத்த வேண்டிய ஒரு ஒரு மார்க்க தலைவராக மாற வேண்டிய ஆள் நீ. அவனுக்கு சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். 12 வயது இளைஞன் அப்பொழுதுதான் உணர்கின்றான், இது வந்திருப்பவர் தான் முஹம்மது ரசூலுல்லா. உடனடியாக அங்கே ஷஹாதாவுடைய கலிமாவை சொல்லி முஸ்லிமாக மாறுகின்றான். அவருடைய பெயரை நாம் அறிந்திருக்கிறோம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா. எப்பொழுது இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறானோ திறமைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் இன்று போட்டி நிகழ்ச்சிகளை வைப்பது திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக. விளையாட்டு போட்டிகளை வைத்து திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த ஜமானிலே திறமைகள் வெளிப்படுத்தப்படுவதற்கு போட்டிகள் பயன்படுத்தப்படல. அந்த ஜமானிலே இந்த தாவத்தை கொண்டுதான், ஈமானுடைய இந்த முயற்சியின் மூலமாகத்தான் சிறார்களுடைய திறமைகள் கூட வெளியே காட்டப்பட்டது. இப்னு மஸ்ஊதுடைய திறமையை உணர்ந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பக்கத்திலே நிறுத்திக் கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு அவரிடத்தில் திறமை இருக்கிறதென்றால், சூரத்து ரஹ்மான், அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். இந்த சூரா இறக்கப்படுகிறது. அல்லாஹுடைய ரசூல் அந்த சூராவை ஓதி காட்டுகிறார்கள். உலகத்துக்கு முதல் முறையாக ஓதி காட்டுகின்றார்கள். இதை அமைதியாக கேட்டுக் கொண்டிருக்கிறார் இப்னு மஸ்ஊத். ரசூலுல்லாஹ் நிறுத்தியவுடன் முழு சூராவையும் அவன் திருப்பி ஓதி காட்டுகின்றான். அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு மனித சக்தியை இப்னு மஸ்ஊதுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் அவருடைய உயரத்தை சொன்னால், நாம் உட்கார்ந்திருக்க இப்னு மஸ்ஊத் எழும்பி நின்றால் அவருடைய உயரத்துக்கு நாம் இருப்போம். அவ்வளவு ஒரு கட்டையான ஒரு மனிதன். வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்னு மஸ்ஊத் யுத்தங்களில் வாளை தொங்க விடுவார், அந்த வாளுடைய முனை பூமியில் குத்திப்படும். அவ்வளவு ஒரு சிறிய ஒருவர். அவருடைய கால்கள் ஒல்லியானது, மிகவும் மெல்லியது. இப்னு மஸ்ஊதுடைய கால் முஸ்னத் அஹ்மதில் பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் ஒரு பயணம் போயிருக்கின்றார்கள், பிரயாணத்திலே இருக்கின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மரத்திலே ஏறி இருக்கிறார்கள். அது என்ன மரம்? மிஸ்வாக் குச்சிகள் வெட்டக்கூடிய அராக் என்ற மரம். காற்று வீசுகிறது. நாம் ஒரு மரத்தின் ஒரு கொப்பை, ஒரு கிளையை பிடித்துக் கொண்டிருந்தால் காற்று வீசும் போது எல்லா கொப்புகளும் அசையலாம். ஆனால் நாம் எந்த கொப்பை பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ அது அசையாது. ஏன்? நாம் அவ்வளவு பாரம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு ஒல்லியான ஒரு மெல்லிய மனிதராக இருந்தார் என்றால், காற்று வீசுகிறது, மரம் போகின்ற திசையில் எல்லாம் அவரும் வீசிப்பட்டு போகிறார். சஹாபாக்கள் இந்த காட்சியை பார்க்கிறார்கள். கீழிருந்த சஹாபாக்கள் ஓவென்று சிரிக்கிறார்கள். ஏன்? ரசூலுல்லா கேட்கிறார்கள், நிமத்தல் ஹக்கூன், ஏனப்பா நீங்க சிரிக்கிறீங்க? சொன்னார்கள், யார் ரசூலுல்லா, அப்துல்லாவை பார்த்து சிரிக்காம எப்படி இருக்க முடியும்? குருவியை போன்று, ஒரு பறவையை போன்று அவரும் சேர்ந்து மரத்துடன் அடித்து செல்லப்படுகிறார். பாருங்க யார் ரசூலுல்லா. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இப்னு மஸ்ஊதுடைய காலை பார்த்து சிரிக்கிறீர்களா? இவருடைய இந்த ரெண்டு கால்களும் நாளை அமல்கள் நெருக்கப்படும் மீசானுடைய தராசில் நெருக்கப்பட்டால் உஹுதுடைய மலையை விடவும் இது கனமாக இருக்கும். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இப்னு மஸ்ஊத் குர்ஆனுடைய சிறப்பினால் கொடுக்கப்பட்டது குர்ஆன். அவருக்கு இந்த மதிப்பு கிடைத்தது பணத்தால் அல்ல, பட்டத்தினால் அல்ல, பதவியினால் அல்ல, சொத்துக்களினால் அல்ல, குடும்ப கௌரவத்தினால் அல்ல, குர்ஆனை கொண்டுதான். ஆட்டு மந்தையிலிருந்து மீசானுடைய தராசை கனமாக்குகின்ற அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை அல்லாஹ் உயர்த்துகின்றான். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை பற்றி சொல்லுவார்கள் என்றால், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை ஒரு தனி மனிதர் என்று சொல்ல வேண்டாம், அவர் ஒரு சமூகத்துக்கு சமமானவர், ஒரு உம்மத்தை வழிநடத்துவதற்கு தகுதியுள்ளவர். குர்ஆனில் இருக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு நலவை நாடக்கூடிய, மக்களுக்கு ஹைர்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு காரி ஓதுகின்றார் இப்னு மஸ்ஊதுடைய மாணவர், இன்ன அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் கான உம்மத்தன் கானிதா. பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, நீங்க குர்ஆன பிழையாக ஓதுறீங்க, இன்ன இப்ராஹிம என்று தான் இருக்குது, நீங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எப்படி ஓதுவீங்க? அவர் திருப்பவும் ஓதுகிறார், இவர் திருத்தி கொடுக்கிறார், அவர் மூன்றாம் முறையும் ஓதுகிறார். சொன்னார், நான் தெரியாமல் ஓதல்ல, இந்த இடத்தில இப்ராஹிம் என்றதுக்கு பதிலாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று வந்தாலும் அது பொய்யாகாது. அவ்வளவு தகமையில் ஒரு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் நாம் நம்முடைய சிறார்களுக்கு, நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று துடிக்கின்றோம்? குழந்தைகள் ஓரளவுக்கு வளர்ந்து வரும்போது தாய் தந்தையினுடைய உள்ளத்தில் எதை பற்றி ஆசை இருக்குது? எல்லா தகப்பன் தாய்மார்களும் எதை சிந்திக்கிறார்கள்? எல்லா தாய்மார்களும் எதனை சிந்திக்கிறார்கள்? முஸ்லிம் அல்லாதவர்கள் சிந்திக்கிறது ஒரு பக்கத்தில் விடுவோம். கலிமா சொன்ன, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட, மௌத்தொண்டு நிச்சயம் நமக்கு இருக்கிறது, கியாமத்தில் எழுப்புவான், அமானிதங்களை பற்றி எம்மிடம் விசாரிப்பான் என்று நம்பிக்கையுள்ள முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இந்த நம்பிக்கை இருக்குது. மூன்று வீடுகள் பக்கத்துல பக்கத்துல இருக்குதுன்னு, ஒரு வீட்டில் இருக்கிறாங்க பௌத்த சகோதரர்கள், அடுத்த வீட்டில் இருக்கிறாங்க இந்து சகோதரர்கள், அடுத்த வீட்டில் இருக்கிறாங்க முஸ்லிம்கள். இந்த மூன்று வீட்டிலையும் சிறார்கள், சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பௌத்த வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் என்ன கற்பனை பண்ணுவாங்க? இந்த மகனை நான் எப்படி பார்க்கணும், இந்த மகனை நான் எப்படி பார்க்கணும். இதே சிந்தனைதான் அடுத்த வீட்டில் இருக்கிற இந்துவுடைய வீட்டிலும் இருக்கும். இதே சிந்தனை அதற்கு அடுத்த வீட்டில் இருக்கும் முஸ்லிமிடத்திலும் இருந்தால் இந்த மூன்று வீடுகளிலும் உள்ள தலைவர்களின் சிந்தனை ஒன்று. இவரை முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. இதனால் இந்த எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் இந்த அளவுக்கு சீரழிந்து போய் பின்னடைவுகளை சந்தித்து கேவலப்பட்டு போறதுக்கு வேறு எதுவும் காரணம் அல்ல. எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கவில்லை, எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. இழிவுக்கு மேல் இழிவை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் எது எங்களுடைய வீடுகளுக்குள் வந்து பூதுவதை பயந்தார்களோ அதனை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். புகாரியில் பதியப்பட்டிருக்கிறது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கடைசி பயான், மௌத்துக்கு முன்னால் அவர்கள் செய்த கடைசி பயானாக நான் கேட்டது இதுதான். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இன்னி லா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி. ஏ சஹாபாக்களே, என்னுடைய மௌத்துக்கு முன்னால் மௌத்துக்கு பின்னால நீங்கள் எல்லாம் ஷிர்க் வச்சிடுவீங்கன்னு நான் பயப்பட மாட்டேன். நீங்கெல்லாம் சிறுக்குடைய காரியங்களை செய்வீங்க, அல்லாஹுக்கு இணை வைப்பீங்க, இணைய கற்பிப்பீங்கன்னு நான் பயப்படவே மாட்டேன். எனக்கு சிறுக்க விடவும் ஒரு விஷயத்தில் பயம் அதிகம். என்ன பயம் தெரியுமா? வலா கின்னி அஹாப் அன் துபுசத் அலைக்கும் துனியா கமா புசிதத் அலா மன் கான கபலக்கும். உங்களுக்கு துனியாவுடைய சொத்து, படிப்பு, பணம், வீடு, காணி இவைகள் விசாலமாக கிடைக்கப்படுவதை பயப்படுகிறேன். ஒவ்வொரு தந்தையிட உள்ளத்திலேயும் ஆசை, இந்த மகன் துனியாவுடைய பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனாக ஆகணும். தாயுடைய ஆசையும் இதுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சிறுக்கை விடவும் பயந்தார்களோ முஸ்லிம்களுக்கு, இந்த பெற்றோர்கள் அது வர வேண்டும் என்று பிரியத்தனத்துடன் இருக்கிறார்கள், ஆசையுடன் இருக்கிறார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் பயப்படுகிறேன் தெரியுமா, ஏன் பயப்படுகிறேன் தெரியுமா, எனக்கு பணத்தை அனுபவிக்க தெரியாமலும் அல்ல, பட்டங்களை வைத்து பெருமை அடிக்க தெரியாமலும் அல்ல, பதவிகளை வைத்து மரியாதையை தேட தெரியாமலும் அல்ல, நான் பயப்படுகிறேன் எப்பொழுது பணமும் பட்டமும் பதவியும் வருமோ அங்கு போட்டி உண்டாகும். ஒருவரை ஒருவர் வெட்டி பேசுவார், எதிரிகள் உங்களுக்குள்ளே உருவாகும், பிரிவினைகள் உண்டாகும், அண்ணனும் தம்பிக்கும் இடையில் சண்டை, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இடையில் சண்டை, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இடையிலே சண்டை. இன்று நம்முடைய கிராமங்களில் ஊர்களில் எந்த வெட்டுக்கொத்தை பார்க்கிறோமோ இதை ரசூலுல்லாஹ் அப்படியே சொன்னார்கள் கடைசி பயானில். இதன் முடிவு என்னாகும் தெரியுமா? முன்னைய சமுதாயத்தினரும் இப்படி சண்டை போட்டுக் கொண்டதனால், துனியாவுடைய மோகத்தினால், பட்டங்கள் பதவிகள் அந்தஸ்துகளை அடைந்து கொள்வதற்காக சண்டை பிடித்ததனால் அவர்களை அழித்து போட்டதை போன்று அல்லாஹ் உங்களையும் அழிப்பானோன்னு எனக்கு பயம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் யாருடைய பேச்ச பார்த்தாலும் என்ன பேசுறாங்க? கிராமங்களே போய் கேளுங்க, என்ன கேளுங்க, உங்களோட ஊர் நல்லாக இருக்குதா? அதிகமான பேர் சொல்லுவாங்க இந்த ஊரை ஊரை பத்தி பேசாதீங்க. எல்லா பகுதியையும் எடுத்தாலும் பிரச்சனை தான், ஃபித்னா தான். நகரத்திலையும் இதைத்தான் சொல்றாங்க, வறந்த ஊர்களையும் சொல்றாங்க, வளர்ச்சி அடையாத பின்தங்கிய கிராமங்களையும் சொல்றாங்க, மஸ்ஜிதுகளுக்கு போன அங்குள்ள நிர்வாகிகள் சொல்றாங்க, பாடசாலைகளுக்கு போனால் அதிபர்கள் முறைப்பாடு செய்றாங்க. முழு நாட்டிலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் நாங்கள் காணாத ஒரு பெரிய ஃபித்னா மிக விரைவில் வர இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஃபித்னா. இந்த உலகம் எவ்வளவோ பெரிய சோதனைகளை பார்த்திருக்கிறது, முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவோ பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கிறது. சூறாவளி வேண்டுமா, கடல் அரிப்பு வேண்டுமா, நிலநடுக்கம் வேண்டுமா, கொலரா நோய் வேண்டுமா, தொற்று நோய்கள் வேண்டுமா, லட்சக்கணக்கான பேர் அழிந்திருக்கிறார்கள். பஞ்சம் சுபஹானல்லாஹ், அல்லாமா இப்னு கஸீர் எழுதுகிறார்கள், எவ்வளவு பெரிய பஞ்சம் ஒரு காலத்தில் ஈராக்கில் ஏற்பட்டதென்றால் தனது மனைவியை அறுத்து கணவன் சாப்பிடுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஒரு காலத்தில் ஏற்பட்டது. ஆனால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், இது சோதனைகளே அல்ல, இதை விட ஒரு பெரிய சோதனையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த சோதனைக்கு முன்னால் இவ்வளவு காலமும் கண்டது மிகச்சிறிய சோதனை. இன்றைக்கு பாருங்க, காலையில கூட நேபாளுடைய தலைநகரத்தில் ஒரு பெரிய பூகம்பம், ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சில வினாடிகளில் செத்து மடிஞ்சிட்டாங்க. ஒரு அசைவு தான் எல்லா அறிவும் திறமையும் ஆற்றலும் பணமும் சுக்கு நூறாக போயிட்டு, ஒரு அசைவு தான். உலமாக்கள் எழுதுறாங்க, இதை விட ஒரு பெரிய ஃபித்னாவை பார்க்க போறீங்க, கவனம். அது என்ன ஃபித்னா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பார்க்க இருக்கிறது தஜ்ஜாலுடைய ஃபித்னா. தஜ்ஜாலுடைய ஃபித்னா இதுவரை உலகம் காணாத ஃபித்னா. இந்த ஃபித்னாவை நாம் காணப்போகிறோம், அல்லது நம்முடைய பேர பிள்ளைகள் பார்க்க போகிறார்கள். இந்த உலகத்தின் அந்திம காலத்தை நெருங்கிவிட்டோம். என்ன தஜ்ஜாலுடைய ஃபித்னா? என்ன தஜ்ஜால் என்றால் யார்? தஜ்ஜால் என்றாலே ஏமாற்று பேர்வழி, அசத்தியத்தை சத்தியமாக மக்களுக்கு காட்டுபவன் தஜ்ஜால், பாத்திலை ஹக்காக மக்களுக்கு காட்டுபவன் தஜ்ஜால். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பின்னால உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபியும் அவங்களோட உம்மத்துக்கு தஜ்ஜாலை பற்றி வார்னிங் பண்ணினாங்க, எச்சரிக்கை செஞ்சாங்க. உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபியும் மசீஹு தஜ்ஜாலை பற்றி கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், முன்னால் உள்ள நபிமார்களுக்கு தெரியும், அவங்கட காலத்தில் தஜ்ஜால் வரமாட்டான். இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஃபித்னா, அவ்வளவு பெரிய ஒரு அழிவு, அவ்வளவு பெரிய ஒரு சோதனை இந்த உலகத்துக்கு வர இருக்கிறதனால் முன்னெச்சரிக்கையாக அனைத்து நபிமார்களும் சொல்லிவிட்டு போனார்கள். நான் சொல்லுகிறேன், என்னுடைய உம்மத்திலேதான் இந்த தஜ்ஜால் வரப்போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் ஹயாத்தோட இருக்கிற நேரம் வந்தால் தஜ்ஜாலுடைய காரியத்தை நான் பார்த்துக் கொள்றேன், என்னுடைய மௌத்துக்கு பிறகு தஜ்ஜால் வந்தால் முஸ்லிம்களே நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி தருகிறேன். தஜ்ஜாலுடைய வாக்கு, தஜ்ஜாலுடைய வாதம், அவன் அல்லாஹ் என்று சொல்லுவான், அல்லாஹ் என்று சொல்லுவான். அதற்காக பலமான ஆதாரங்களை முன்வைப்பான். ஒரு ஹதீஸில் இருக்கிறது, சஹிஹான ரிவாயத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அவனுடன் விவாதம் செய்து அவனை கீழே வீழ்த்தலாமா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, உலகத்தில் யாரும் அவனோட விவாதம் செய்து வெல்ல முடியாது, அவ்வளவு பலமான ஆதாரம் வச்சிருப்பான். சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயம், அவன் தன்னை ரப் என்று சொல்லுவான், அல்லாஹ் என்று சொல்லுவான், உங்களுடைய ரப்பு ஒற்றை கண்ணன் அல்ல, தஜ்ஜாலுக்கு ஒரு கண் தான் தெரியும், அந்த கண்ணை வைத்து கண்டுபிடிங்க, இவன் போலி ஏமாற்றுக்காரன். தஜ்ஜாலினால என்ன ஃபித்னா வரப்போகுது? சஹாபாக்களுடைய மஜ்லிஸுகளில் தஜ்ஜாலை பற்றி பேசினாலே அழு குரல் எழும்பும், சஹாபாக்கள் அழுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சில நேரங்களில் தஜ்ஜாலை பற்றி கேட்டு வீட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள். ஹயாத்து சஹாபாவில் ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார்கள். ஏன் ஓடினாங்க? நமக்கு ஏன் அழுக வருகதில்லை? நமக்கு ஏன் அதை சொல்லும் போது பயம் உண்டாகதில்லை? காரணம் ஒன்றுதான், தஜ்ஜாலுடைய ஃபித்னா, அவன் நம்முடைய பணத்தை பறிக்க மாட்டான், நம்முடைய வீடுகளை உடைக்க மாட்டான், நம்முடைய பதவிகளை பறிக்க மாட்டான், நம்முடைய பெண்களை சீரழிக்க மாட்டான். இதுக்குத்தான் நம்ம பயம். ஒரு அசம்பாவிதம் பயங்கரவாதம் வந்தால் வீடுகளை உடைப்பான், பெண்களை சீரழிப்பான், பணத்தை பறிப்பான், பொருளாதாரத்தை அப்படியே முடக்கி போடுவான். இதுக்குத்தான் உலகத்தில் எல்லாம் குழு தோதுறோம், உலகத்தில் இருக்கு ஆர்ப்பாட்டம், இதற்காக அரசியல்வாதிகள் கதைக்கிறாங்க. இது ஒன்றையும் தஜ்ஜால் செய்ய மாட்டான். தஜ்ஜால் இவைகள் அனைத்தையும் விட பெருமதியான ஒன்றை பறிப்பான். அது என்ன? பெருமதியான கோடிக்கணக்கான முஸ்லிம்களை முறுத்தத்தாக்குவான். இஸ்லாத்தை விட்டு போய்தானா எல்லாம் போச்சு? ஹஜ்ஜும் அழிஞ்சிடும், தொழுகையும் அழிந்திடும், குரானும் அழிந்துவிடும், ஜிக்ரும் அழிந்துவிடும். நரகவாதி சஹாபாக்கள் ஈமானை தியாகம் செய்து அடைந்தார்கள். அதனால் ஈமானை பறிப்பான் என்று சொல்லும் போது கண்ணீர் வருகிறது. நமக்கு இலவசமாக இந்த தீன் கிடைத்ததனால் வாப்பட பணத்தை பாவிக்கிறது போல சும்மா இருக்கிறோம், ஒரு ஆத்திரமே கிடையாது. சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவனுடைய பயணம் முழு உலகத்துக்கும் ஒரு ஹதீஸில் 18 நாட்கள், இன்னொரு ரிவாயத்தில் 40 நாட்கள். 40 நாட்களில் மக்கா மதீனா நகரங்களை தவிர முழு உலகத்தையும் அவனது கைக்கு கீழால் கொண்டு வருவான். மிக ஒரு மழையுடைய சூறாவளி காற்றினுடைய வேகத்தில் அவனுடைய பயணம் இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மிடத்திலே ஒரு சகோதரர் வருகிறார். அவர் நெத்தியில பொட்டு வச்சிருக்கிறார். யாரும் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது, விளங்குறதுக்கு சொல்றேன். அல்லது வேறொரு அடையாளத்தை வைத்து இவர் முஸ்லிம் அல்லாத பிற மத சகோதரர் நாம் அடையாளம் கண்டோம், அவர் வந்து நமக்கு சலாம் சொல்லுகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம பதில் சொல்லுவோமா? என்ன இவர் முஸ்லிமுடைய அடையாளமே இல்லை சலாம் சொல்றாரு, பதில் சொல்லுவதற்கு யோசிப்போம். எங்களுடைய பெண்கள் அதை விடவும் இன்னும் யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள். பிற மதத்தில் உள்ள ஒருவர் ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் குடித்தால், எங்கட மார்க்கத்தில் இல்ல இருந்தாலும் எங்களுடைய பலரும் அதிலே தண்ணீர் குடிக்க பின்வாங்குவார்கள். அந்த அளவுக்கு அடையாளங்களை வைத்து அவர்களுடைய அந்த போக்குகளை வைத்து இவர்கள் வேறொரு மார்க்கத்தில் உள்ளவர்கள் என்பதை இனம் கண்டு ஒதுங்கி வாழக்கூடிய இந்த முஸ்லிம்கள். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், தஜ்ஜால் வரும்போது அவனுடைய நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். எழுத வாசிக்க தெரியாதவர்களும் அதை வாசிப்பார்கள், எழுத்து தெரியாதவனும் அதனை வாசிப்பான், காஃபிர் என்பதை வாசிப்பான். வாசித்து விட்டு அவனுக்கு பின்னால கூட்டம் கூட்டமா போவாங்களாம். நெத்தியில ஒரு பொட்டு இருந்தா சலாம் சொல்ல, சலாத்துக்கு பதில் சொல்ல பயப்பட்ட சமுதாயம் காஃபிர் என்று எழுதப்பட்டிருப்பதை வாசித்து விட்டு அவனுக்கு பின்னால் படை படையாக போகிறார்கள் என்றால் அதற்கு பின் என்ன மர்மம் இருக்கிறது? அதிலும் இன்னும் பயப்பட வேண்டிய விஷயம், முஸ்னத் அஹ்மதில இருக்கக்கூடிய சஹீஹான ஊர்ஜிதமான ஒரு செய்திதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒவ்வொரு ஊரிலும் அவனுக்கு பின்னால் மிகப்பெரிய கூட்டங்கள் அணி திரள்வார்கள். அவர்கள் யார் என்றால் பெண்கள். அந்நிய பெண்களை பத்தி சொல்றது விசேஷம் இல்ல, அவங்க எப்படியும் இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க. கலிமா சொன்ன முஸ்லிம் பெண்கள், நம்முடைய வீட்டில் உள்ள முஸ்லிம் பெண்கள், இவர்கள் தான் முதலில் தஜ்ஜாலை நம்பி அவனுக்கு முன்னால் தங்களுடைய பெருமதியான இந்த ஈமானை பறிகொடுப்பார்கள். அஹ்மதுடைய ரிவாயத்தில் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் வீட்டுக்கு அவசரமாக வருவான், வந்து ஒரு கயிற்று எடுப்பான், தன்னுடைய தாயாரை கட்டுவான், மனைவியை கட்டுவான், மகள்மார்களை கட்டுவான், சகோதரிகளை கட்டுவான், மிருகங்களை கட்டி வைப்பதை போல அவர்களை கட்டி வைப்பான். காரணம், இவளும் வீட்டுக்கு வெளியில போனா தஜ்ஜால நம்பி முறுத்ததாக மாறிவிடுவாளோன்ற பயத்தால. இது யாருக்கு நிகழப் போகுது, யாருக்கு இந்த நிகழ்ச்சி? ஒன்றோ நாம் பார்க்க போகிறோம், எங்களது மனைவிமார்கள் அல்லது தாய்மார்கள் அல்லது பிள்ளைகள் அல்லது சகோதரிகள், இல்லை நாம் மௌத்தான பிறகு எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு இந்த நிலை உருவாக போகிறது. யாராவது மனதால் இதை ஏற்றுக்கொள்வீங்களா? தஹஜ்ஜு தொழுகையில் வடித்த கண்ணீர்கள் விழுந்த அந்த வீடு, நோன்பு பிடித்து அழுத அந்த வீடுகள், தியாகத்துடன் குரானை திலாவத் செய்த அந்த வீடுகள், ஹலாலான பணமாக உழைத்து கட்டி அந்த வீடுகள், இந்த வீடுகளுக்குள் நாம் இருக்கும் போதோ மௌத்தானதற்கு பிறகோ முருத்ததிகள், தீனை விட்டு மரம் மாறியவர்கள் அந்த வீட்டுக்குள் உருவாகுவதை எந்த முஸ்லீமுடைய மனதாவது ஏற்றுக்கொள்ளுமா? நாளை நாம் கபரில் இருந்து எழும்பும் போதே யாரையாவது காட்டி, இந்த அப்துல்லா ஹாஜியார் எழும்பி இருக்கிறாரே, இவருடைய பேர பிள்ளைகள்தான் இவ்வளவு பேரும் முருத்ததாக போயிருக்கிறாங்க காட்டினா எவ்வளவு ஆகிராவில் ஒரு ஆத்திரம் உண்டாகும். ஏமாந்து கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளை சிறப்பாக வளர்த்து விட்டதாக கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். ஏமாற வேண்டாம், விழிக்க வேண்டிய ஒரு காலம், கொடுக்க வேண்டிய ஆயுதத்தை கொடுக்க தவறினால் அந்த வீடுகளுக்குள் முருத்ததிகள், மதம் மாறியவர்கள் உருவாகுவதை தடுக்க முடியாமல் போகும். இன்று ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அந்நிய மதத்தின் ஒரு கோயிலுக்கு போய் பொட்டு வைக்கிறான், நம்முடைய ரத்தம் கொதிக்கிறது. நாளை எங்களுடைய வீட்டுக்குள்ளேயே தஜ்ஜாலை நம்பிய முருத்ததிகள் உருவானால் யாரு ரத்தம் கொதிக்க போகிறார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம நினைக்கலாம் அப்படியெல்லாம் ஆகுமா? இவ்வளவு பரம்பரை குடும்பமாக இருக்கிறோம், நம்ம வீட்டில் உள்ளவங்க போயிடுவாங்களா? அப்படி
இதை விட பெரிய பரம்பரையில் உள்ளவர்கள் போய்விட்டார்கள்.
சென்ற மாதம் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பெரிய முஃப்தி வந்திருந்தார். இந்தியாவை சேர்ந்தவர், சிங்கப்பூரிலே வாழ்றார். அவர் யார் என்றால், தமிழ்நாட்டில் முதல் முதலாக குர்ஆனை தர்ஜமா செய்த, தமிழில் மொழிபெயர்ப்பு செய்த மௌலான அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய பேரப்பிள்ளை. நம்ம மதரசாவுக்கும் வந்தார் பார்க்கிறது. இப்போ சிங்கப்பூர்ல இருக்கார். அவர் குர்ஆன தர்ஜமா செய்யறதுக்காக, மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு 15 ஆண்டுகள் செலவு செய்திருக்கிறார். குர்ஆனோட எவ்வளவு அவருக்கு முஹப்பத் என்றால், அன்பு என்றால், அவருடைய பிள்ளைகளுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்துத்தான் பெயரை சூட்டியிருக்கிறார். அப்துல்லா, அப்துல் அஹத், அப்துல் சமத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், இப்படித்தான் பெயரை வச்சிருக்கிறார். ஆனால் அந்த முஃப்தி சொல்றார், இன்று அந்த மௌலானா அப்துல் ஹமீத் பாக்கவியுடைய சில பேர பிள்ளைகள் முருத்ததாக மாறியிருக்கிறார்களாம். பதினைந்து ஆண்டுகள் குர்ஆனை தமிழ் பேசும் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் என்று அதற்கு முன்னாலே உருண்டு பெறண்டு தன்னுடைய காலத்தை செலவழித்த அப்துல் ஹமீத் பாக்கலியின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய குடும்பத்துக்கு இந்த நிலை என்றால் நானும் நீங்களும் யார்? மனைவி மக்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறோம்? இரவு பகலாக அவர்களை எதுவாக மாற்ற உழைக்கிறோம்? ஒரு நாளில் இருக்கக்கூடிய விழித்திருக்கும் 16-17 மணித்தியாலத்தில் மனைவி மக்களை வைத்துக் கொண்டு எத்தனை முறை கபரை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வை ஞாபகமூட்டுகிறோம், தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளு, தொழுதியா, குர்ஆன் ஓதத் தெரியா என்று கேட்டவர்கள் எத்தனை பேர்? வீட்டிலே கலைப்பது பணத்தின் பெருமதியை, வீட்டிலே கலைப்பது பட்டத்தின் பெருமதியை, வீட்டிலே கலைப்பது அந்தஸ்தின் பெருமதியை, வீட்டிலே கதைப்பது பெரிய வீட்டுக்காரர்களின் ஆடம்பரத்தை, வீட்டிலே கதைப்பது உயர் ரக வாகனங்களின் பெருமதியை. இவர்கள் தஜ்ஜாலுக்கு முன்னால் எப்படி தாக்கு பிடிக்கப் போகிறார்கள்? ஏமாற வேண்டாம், முஸ்லிம் சமுதாயம் இன்று ஏமாற்றத்தில் இருக்கிறது, தூக்கத்தில் இருக்கிறது, கண் விழிக்க வேண்டிய காலம். ஏன் ஏமாற்றத்தில் இருக்குது? தகப்பன்மார்களுக்கு சந்தோஷம், மகன் ஜுப்பா போடுறான், மாஷாஅல்லாஹ் சந்தர்ப்ப துஆக்களை ஓதுறான். இவன் ஹதரத் அபூ ஹுரைராட தம்பீர் அந்தஸ்துக்கு போயிட்டான், வாப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். மகள் அபாயா போடுறாள். இதனால் ஹஜரத் ஆயிஷாவுடைய அந்தஸ்துக்கு அவள் போய்விட்டாள். ஜுப்பா அபாயாவை கொண்டு ஈமானை பாதுகாக்க மாட்டார்கள். அல்லாஹ் யார் என்பதை காட்டிக் கொடுங்கள். இது மதரசாவுக்கோ முஅல்லிமுக்கோ பாடசாலையில் உள்ள ஆசிரியருக்கோ பொறுப்பானதல்ல, வீட்டில் உள்ள தாய்க்கும் தந்தைக்கும் பொறுப்பு. அல்லாஹ் இந்த அமானிதத்தை கியாமத்தில் விசாரிப்பான். இது எப்பவோ நடக்க போற கதையல்ல, நெருங்கிக் கொண்டிருக்கும் கதையை சொல்லுகிறேன். நம்முடைய வீட்டு குழந்தைகளின் அல்லாஹோடு அவர்களுக்கு இருக்கின்ற தொடர்பையும் நமது முன்னோர்களான சஹாபாக்கள் தாபியங்களுடைய வீடுகளில் வளர்ந்த சிறார்களுக்கு அல்லாஹுடன் இருந்த தொடர்பையும் அளர்ந்து பார்ப்பதற்காக நான் உங்களுக்கு முன்னால ரெண்டு சம்பவங்களை சொல்றேன். ஹாஃபிள் இபனுல் ஜவுசி ரஹிமஹுல்லா சிஃபத்து ஸஃவா என்ற நூலில இந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார். ஒரு அமைச்சர் அவனுடைய சகாக்களுடன், முஸ்லிம் அமைச்சர் அமீர் ஊரை வளம் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு தாகம் வருகிறது, தண்ணீர் தேடுகிறான், ஒரு வீட்டை தட்டுகிறார்கள், யாருடைய வீடு என்று அவனது சகாக்களுக்கு தெரியாது, கதவு திறக்கப்படுகிறது, தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கிறான். ஒரு சிறுமி தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறாள். யாருடைய வீடு? அல்லாஹ்வை நெருங்கிய ஹதரத் இமாம் ஹாத்தமுல் அஸம் ரஹிமஹுல்லாவுடைய வீடு. தண்ணீரை கொடுத்து குடித்து தாகம் தீர்ந்த அந்த அமைச்சர் தனது சகாக்களுக்கு உத்தரவிடுகிறான், இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பணம் கொடுங்கள், கட்டுக்கட்டாக பணம் பங்கிடப்படுகிறது. உள்ளவனுக்கு பணம் கிடைப்பதை விட இல்லாதவனுக்கு கிடைக்கும் போது சந்தோஷம் அதிகம், வீட்டில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி. அமைச்சர் பணம் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார், ஆனால் 8 வயதை கூட நெருங்காத ஹாத்தமுல் அசம்மின் மகள்
கண்ணீர் விட்டு அழுகிறாள். கேட்டார்கள், அழுகிறதுக்கு என்ன இருக்கு? சந்தோஷப்பட வேண்டிய நேரம், பணம் கிடைச்சிருக்கிறது, சந்தோஷப்பட வேண்டிய நேரம். அந்த சிறுமி அப்பொழுதுதான் தனது உள்ளத்தில் தகப்பன் என்ன போட்டான் என்பதை மக்களும் மற்றவர்களுக்கு உணர்த்தினாள். அவள் என்ன சொன்னாள்? இந்த அமைச்சர் ஒரு பலகீனமான படைப்பு, ஒரு நோய்க்கு சுருண்டு போகக்கூடியவன். இவனுக்கு சந்தோஷம் வரும் ஒரு செயலை செய்ததனால் இவன் ஆனந்தம் அடைந்து சந்தோஷப்பட்டு இவ்வளவு உதவி செய்கிறார் என்றால், முழு ஆதிக்கங்களையும் தனது கையில் வைத்திருக்கும் அல்லாஹ்வை நாங்கள் சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் எங்களை எப்படி முகம் பார்ப்பான்? அமைச்சரை கண்டு பணத்தை கண்டு அல்லாஹ்வை ஞாபகம் வரும் அந்த வீடுகள், அதுபோன்ற வீடுகள் நமது கிராமங்களில் எத்தனை இருக்கிறது? ஹாஃபிஸ் இப்னு ஜௌஸி இன்னொரு சம்பவத்தை பதிகிறார்கள். ஹம்மாத் இப்னு ஸலமா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய முஹத்தி சொல்லுகிறார், எனது பக்கத்து வீட்டிலே ஒரு விதவை பிள்ளைகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். கணவன் இல்லாத ஒரு விதவை, அவளது பிள்ளைகளும் குழந்தைகள் சிறுமிகள். ஒரு நாள் பலத்த மழை பெய்கிறது, நாள் முழுதும் மழை, இரவு கடுமையாக மழை பெய்கிறது. வீட்டிலே தண்ணீர் கொட்டுவதனால் அந்த தாய் ஒரு மிருகம் தனது குட்டிகளை எடுத்துக்கொண்டு ஓடுவதை போல் அங்கும் இங்கும் பதறி ஓடிக்கொண்டிருக்கிறாள். வீடு அப்படியே வெள்ளக்காடு, கடுமையான மழை நடுநிசியில் பெய்கிறது. அவள் பயந்தால் வீடு வீட்டு கூரை இடிந்து விழுமோ என்று பயந்து ஒரு சப்தம் போட்டால், யா ரஃபீக் உருஃபுக் பினா, இரக்கமானவனே எங்களோடு இரக்கமாக நடந்து கொள். இந்த வார்த்தையுடன் மழையே நின்றுவிட்டது. நான் ஒரு தேவைக்காக சில தங்க காசிகள் தீனாறுகளை ஒரு பையிலே போட்டு வைத்திருந்தேன். அதிகாலையிலே அந்த பையை எடுத்துக்கொண்டு அடுத்த வீட்டை போய் தட்டினேன். ஒரு சிறுமி கதவை திறந்தால் பண பையை கையிலே கொடுத்தேன். உங்களுடைய வீட்டு கூரைகளை சீர் செய்து கொள்ளுங்கள், தேவைகளை பூர்த்தியாக்குங்கள், இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தேன். அந்த சிறுமி என்ன செய்தான்? பையை கொண்டு போய் தாயிடம் கொடுக்கிறாள். நமது பிள்ளைகளுக்கு பணமோ பதவியோ கிடைத்தால் எவ்வளவு குதூகலம் அடைவார்கள்! அந்த சிறுமி தாயிடத்திலே சொல்லுகிறாள், தாயே, நாம் இரவு அந்த தஹஜ்ஜுதில் ஓலமிட்டு அல்லாஹ்வை அழைக்கும் போது அந்த நேரத்திலே எனது உள்ளம் சொன்னதே, காலையில் இந்த பிச்சையை அனுப்புவான் என்று. இது அனுப்பப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய பிச்சை. எதற்காக? நாம் அவனது கதவை தட்டிக் கொண்டே இருக்கிறோம். அந்த தொல்லையை நிறுத்துவதற்காக ஹம்மாதிடம் பிச்சை அனுப்பியிருக்கிறான். அந்த குழந்தை கீழே விழுகிறாள், மண்ணிலே தனது கன்னத்தை வைக்கிறாள். யா அல்லாஹ், நீ பிச்சை அனுப்பி விரட்டினாலும் நாம் நகரமாட்டோம் உனது வாயிலை விட்டு. பணப்பை திருப்பி கொடுக்கப்படுகிறது ஹம்மாதுக்கு. வந்த இடத்துக்கே பணம் திரும்புகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரீட்சையில் புள்ளி குறைந்ததற்காக தற்கொலை செய்ய முயற்சி செய்து கொள்ளும் முஸ்லிம் வீடுகள், நஞ்சு குடிக்க துணியும் முஸ்லிம் வீடுகள், கேவலம் கேவலம் கேவலம். இவர்கள் எங்கே தஜ்ஜாலை சமாளிக்கப் போகிறார்கள்? அல்லாஹ்வை காட்டிக் கொடுங்கள். அல்லாஹ் யார்? ரப்புடைய பொறுப்பு. இது ரப்பு தந்திருக்கும் பொறுப்பு. யா ஐயுஹல்லதீனா ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா. காபிருக்கு சொல்லல, மூமினுக்கு சொல்றான். அட, என்னை நம்பியவர்களே, மூமின் என்று தன்னை அடையாளப்படுத்துபவர்களே, நீ மூமினா, உன் குடும்பத்தை நரக நெருப்பில் இருந்து பாதுகாரு. எப்படி பாதுகாக்கிற? யாரு வீட்டில் போய் பாவத்தினுடைய விபரீதங்களை சொன்னார்கள்? எந்த ஆண்கள் வீட்டிலே நாளாந்தம் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள்? தனது மனைவியிடம் தொழுதாயாண்டு கேட்கிற கணவன்மார்கள் எத்தனை பேர்? மகளிடம் நீ தொழுதியாண்டு கேட்கும் தகப்பன்மார் எத்தனை பேர்? தனது சகோதரியிடம் தொழுகை நேரம் வந்துவிட்டது, தொழவில்லையா என்று கேட்பவர்கள் எத்தனை பேர்? பாவத்தில் இருக்கிறாயே, பாவத்தில் இருந்து விடுபடு என்று சொல்பவர்கள் எத்தனை பேர்? நாளை மஹ்ஷர் பயங்கரமானது, மஹ்ஷர் பயங்கரமானது. ஆகவேதான் சலபுகளில் இருக்கும் ஒருவர் சொல்லுகிறார், ஏ மனிதா, உனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து நீ அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு சுற்றுகிறாய், அவனை எங்கேயோ பறக்க விட போறாய், ஈற்றிலே நஷ்டத்தை காண்கிறாய், உனது ஜனாதாவை கூட தொழத் தெரியாத அபாக்கியசாலியாக அவனை மாற்றினவன் நீதான். இவன் மகனை வளர்த்த வளர்ப்பு அப்படித்தான். ஊரு ஜனாதா தொழுகிறது, மகன் தொலை இல்ல, தொழுதான் துவா செய்யல. ஜனாதாவில் ஓதுற துவா தெரியாது, ஊருள்ள எல்லாம் தெரியும். அவன் அடையாத பதவி பட்டம் இல்ல. தகப்பனுக்கு அழுது துவா செய்யும் ஒரு மகனை அவன் உருவாக்க வக்கில்லாதவனாக மாறினான். அந்த சலபு சாலிகங்களில் உள்ளவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய பிள்ளைக்கு குர்ஆனை கொடு, குர்ஆன் உனது பிள்ளையின் கையை பிடித்துக் கொண்டு போய் உரிய இடத்துக்கு வழிகாட்டும். இப்னு மஸ்ஊதுக்கு காட்டவில்லையா? அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு காண்பிக்கவில்லையா? உஸாமத் இப்னு ஸைதுக்கு காண்பிக்கவில்லையா? முஅத்தப் இப்னு அஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காண்பிக்கவில்லையா? சிறுவர்கள் தீனை பற்றி பிடித்தார்கள். அல்லாஹ் உலகம் வியக்கும் தகமைகளை அவர்களுக்கு கொடுத்தான். ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு படைக்கு தளபதியாக நியமிக்கிறார்கள். படையில் இருப்பது 3500 பேர். படை போக போவது 1000 மைல்களுக்கு அப்பால் ஜோர்தானுக்கு போகிறது. எதிரிகள் 2.5 லட்சம் ரோமர்கள் இருக்கிறார்கள். அந்த கடினமான பிரயாணத்துக்கு 3500 பேரை அழைத்துக் கொண்டு போய் தனக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை பயன்படுத்தி எதிரிகளை பயமுறுத்தி பின்வாங்க செய்து தன்னுடைய படையில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு வராமல் தந்திரமாக மதீனாவுக்கு படையை திருப்பிக் கொண்டு வருகிறார்கள் ஹஜ்ரத் உஸாமா. இவ்வளவு காரியத்தையும் செய்யும் போது அவருக்கு வயது 17. பரீட்சை வினா தாக்கலுடன் நம்முடைய பிள்ளைகள் உருளுகிற காலத்தில் உஸாமா உலகத்தை உருட்டினார். ஏ, நாம் மஸ்ஜிதை விட்டு பிள்ளைகளை வெளியேற்றினோம், துனியாவிலே ஒப்படைத்தோம், துனியாவை கஷ்டப்பட்டு அடைகிறான், ஆனால் முழு லாபம் இல்லை. சஹாபாக்கள் மஸ்ஜிதில் பிள்ளைகளை விட்டார்கள், அல்லாஹ் உரியதை அவர்களிடம் வாங்கினான். மக்கா கைப்பற்றப்படுகிறது ஹிஜ்ரி 8. கைப்பற்றியவுடன் மக்காவை வழிநடத்த ஹரம் ஷரீஃபுக்கு இமாம் நியமிக்கிறார்கள். யாரை? முஅத்தப் இப்னு அஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஹரத்தில் தொழுகை நடத்த மக்காவுக்கு தலைவராக. முஅத்தபுக்கு வயது என்ன? 16. மக்காவை வழிநடத்துகிற தலைவர். குர்ஆன் மனிதனை சீரழிக்காதே. தீனின் விரோதிகள் எங்களுடைய தலைகளை சலவை செய்து விட்டார்கள். யஹூதிகள் எங்களுடைய தலையை கழுவி விட்டார்கள். தீனில் இருந்து குர்ஆனில் இருந்து துனியாவுக்கு எங்களை திருப்பினார்கள். உண்மை பொய்யாக தெரிகிறது, பொய் உண்மையாக காட்டப்பட்டிருக்கிறது. இதனால் எழும்ப நினைக்கிறோம், விழுகிறோம்.
துனியாவிலே துனியாவுடைய மோகத்துடன் போகும் போதே ஒரு நாளும் இந்த சமுதாயம் தலை சிறந்த சமுதாயமாக ஆக முடியாது, தலை நிமிர்ந்து வாழ முடியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே என்ன செய்யலாம்? தஜ்ஜாலுடைய ஃபித்னா நெருங்குகிறது, நமது வீடுகளை முருத்தத்துகள் இருந்து பாதுகாக்கணும். என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பரிகாரங்களை சொல்லி தந்தாங்க. ஒன்று சொன்னாங்க, நாலாந்தம் தொழுகையிலே அவனில் இருந்து பாதுகாப்பு தேடுங்க. அத்தஹியாத்தில் ஓதுகிறோம், வமின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். சஹாபாக்கள் தாபியங்களில் பலர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த துஆவை எவ்வளவு வலியுறுத்தி சொன்னார்கள் என்றால், இந்த துஆவை ஓதாவிட்டால் தொழுகை முறிந்து விடும் அளவுக்கு உணர்த்தினார்கள். முறியாது, ஆனால் முறிந்து விடும் அளவுக்கு அவர்களுக்கு உணர்த்தினார்கள். முஸ்லிமிலே பதிவாகிறது, சஹி முஸ்லிமிலே, ஹஜ்ரத் இமாம் தாவூஸ் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மகன் தொழுகையை முடித்துக் கொண்டு வருகிறான். கேட்கிறார்கள், அத்தஹியாத்திலே தஜ்ஜாலில் இருந்து பாதுகாப்பு தேடினியா? மறந்து போயிட்டேன். சொன்னார்கள், ஐது ஸலாதக், தொழுகையை திருப்பி தொழு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் உங்க ஊருக்கு வந்தானா, அவனை எதிர்க்க உங்களால முடியாது. ஒரே ஒரு வழி இருக்குது, சூரத்துல் கஹ்ஃபின் ஆரம்ப 10 ஆயத்துகளையும் ஓதுங்கள். குர்ஆனை தொட்டா தானே சூரத்துல் கஹ்ஃப் தெரியும். குர்ஆனையே காட்டி கொடுக்கலே, சூரத்துல் ஃபாத்திஹாவையே ஒழுங்காக ஓத தெரியாது, எங்க கஹ்ஃப ஓதி தஜ்ஜால விரட்ட போறான்? கண் திறக்க வேண்டிய காலம். மூணாவது வழி இருக்குது, மக்கா மதீனால போய் குடியேறது, அங்க தஜ்ஜால் வரமாட்டான். அதுவும் குடியேறுவதனால் தப்ப முடியாது. ஈமான சீராக்கல்ல, மக்காவில் மதீனாவில் குடியேறினாலும் வெளியே தள்ளப்படுவார்கள். முஸ்லிமில் ஹதீஸ் இருக்கிறது, தஜ்ஜால் மதீனாவின் எல்லைக்கு வருவான், உள்ளே போக முயற்சிப்பான், மலக்குகள் தடுத்து நிறுத்துவார்கள். மதீனாவில் 3 நிலநடுக்கங்கள் உண்டாகும். உள்ளே இருக்கும் நயவஞ்சகர்களும் காபிர்களும் வெளியிலே தூக்கி எறியப்படுவார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே எல்லா வீடுகளிலும் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். எல்லா பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து மனைவி மக்களாக உட்கார்ந்து இந்த செய்திகளை அவர்களுக்கு அவர்களுடைய காதுகளில் சொல்லுங்கள், எத்தி வையுங்கள், உள்ளத்தில் பதிய வையுங்கள். நாலாந்தம் குர்ஆனை சீர் செய்யுங்கள், வட்டமாக அமருங்கள், சூரா ஃபாத்திஹாவை ஓத சொல்லுங்கள், சின்ன சின்ன சூராக்களை ஓத சொல்லுங்கள், பெரிய சூராக்களை ஓத சொல்லுங்கள், அல்லாஹ்வை பற்றி பேச சொல்லுங்கள். இதுதான் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வைத்திருக்கும் பலமான ஆயுதம். அதனுடைய ஒரு முன்மாதிரியாக சிறுவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக, வீட்டில் இந்த சூழல்கள் உருவாகுவதற்கு ஒத்துழைப்பாக மாஷா அல்லாஹ் நிர்வாகமும் உஸ்தாதுமார்களும் இணைந்து ஊர் மக்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்புடன் இப்படி ஒரு மதரசா நடந்து கொண்டிருப்பதும் அல்லாஹுடைய ஒரு பெரிய நியமத்து தான். இதையும் விட்டுவிட வேண்டாம். இதிலிருந்து வெறும் நிர்வாகமும் உஸ்தாதுமார்களும் பிள்ளைகளில் மாத்திரம் கண் வைத்துக் கொண்டிருக்காமல், இந்த பிள்ளைகளின் வீடுகளுக்குள் குர்ஆனோடு தொடர்பில்லாத பல பேர் இருக்கிறார்கள், அவர்களிலும் கண் வையுங்கள், அவர்களுக்கும் இதை ஞாபகப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நலவுகளில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஈருலகிலும் மேலான பாக்கியங்களை கொடுத்தருள்வானாக. இந்த நிர்வாகத்துக்கும் இங்குள்ள உஸ்தாதுமார்களுக்கும் அபிமானிகளுக்கும் உதவியாளர்களுக்கும் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உயர்ந்த மேலான பாக்கியங்களை கொடுத்தருள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله